நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசி. ஜூன் மாதம் 7 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் செய்தியாளர்களுக்கான ஒரு பயிலரங்கு கடும்போக்குவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் சிலரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள்.
அவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போலீசார் வந்து பல தடவைகள் உரையாடி இதை உடனடியாக நிறுத்தும்படியும் இந்த ஹோட்டலில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் உத்தரவிட்டனர்.
காணாமல் போனவர்கள் குறித்து சாட்சியம் அளிக்க வந்தவர்கள் யாரும் அச்சம் வெளியிடவில்லை என்று அந்த ஆணையத்தின் செயலாளர் பிபிசியிடம் தெரிவித்துள்ள விவரங்கள், தமிழகத்தின் முகாம்களில் உள்ள சுமார் 17,000 இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த செய்தி,
ஏதாவது ஒரு இடத்திலே அவர்களை நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்கள் என்ற உறுதிப்படுத்துங்கள் என்றால் அவர்களுக்கு ஆவணம் இருக்காது, கைது செய்யப்படக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்ததாக அந்த பிறப்பு சான்று ஆவணம் கிடைத்தால்தான் பள்ளியில் சேர முடியும்.
கூடங்குளம் அணுமின் நிலையம் தனது முழு உற்பத்தி திறனை எட்டியுள்ளது பற்றிய விவரங்களும் பின்னர் நேயர் நேரமும் கேட்கலாம். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
யுக்ரைனின் புதிய அதிபர் பேத்ரோ போரோஷென்கோ தமது நாட்டின் இறைமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதாக உறுதியேற்றுள்ளார். கடந்த மார்ச்சில் ரஷ்யாவுடன் இணைந்த கிரைமியா யுக்ரைனின் அங்கமாகவே எப்போதும் கருதப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தலைநகர் கியேவில் நடந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு பின்னர் பேசிய போரோஷென்கோ, ஐரோப்பிய ஒன்றியத்தில் யுக்ரைனுக்கு முழுமையான உறுப்பினர் அந்தஸ்தை பெறுவதற்காக அயராது உழைக்க இருப்பதாக கூறினார். பெரும் செல்வந்தரான பீத்ரோ போரோஷென்கோ யுக்ரைனின் குழப்ப நிலைமையை நிறுத்துவதற்கான தனது திட்டங்களையும் முன்வைத்தார். தனக்கு பழிவாங்கவோ மோதலில் ஈடுபடவோ எண்ணம் இல்லை என்றும் கூறிய யுக்ரைன் அதிபர், தமது கரங்களில் இரத்தக்கரை படியாதவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அமைதி திட்டத்தையும் முன்மொழிந்தார்.
ஈராக்கில் மேற்கு நகரான ரமாடியில் பல்கலைக்கழக வளாகம் ஒன்றுக்குள் அதிரடியாக நுழைந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினுடன் நடந்த துப்பாக்கி மோதலை அடுத்து பணையமாக தாம் வைத்திருந்த டசின் கணக்கானோரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். அன்பார் பல்கலைக்கழகத்தின் வாசலில் இருந்த 3 காவலர்களை கொன்றுவிட்டு சனிக்கிழமை காலை வளாகத்தை தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். மாணவர்களையும் மாணவிகளையும் தத்தமது அறைகளில் இருக்குமாறு அவர்கள் உத்தரவிட்டார்கள். 100 ஏனைய மாணவர்களும் ஆசிரியர்களும் வளாகத்தின் ஏனைய இடங்களில் அகப்பட்டுக் கொண்டார்கள். பாதுகாப்பு படையினர் வளாகத்தை சுற்றி வளைத்து தீவிரவாதிகளுடன் மோதியதில் பலர் கொல்லப்பட்டதுடன் ஏனையவர்கள் தப்பிவிட்டார்கள். ஈராக்கில் இஸ்லாமிய அரசு மற்றும் லெவன்ட் குழுவின் தீவிரவாதிகளே இதில் சம்பந்தப்பட்டதாக கருதப்படுகின்றது.
வடக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் ஒன்றில் சிக்கி 70 பேர் பலியாகியுள்ளனர். 2,000 வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. உயிர் தப்பியவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. பாகான் மாகாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த அடைமழை காரணமாக பின்தங்கிய மலைப்பிரதேச மாவட்டம் ஒன்றில் 4 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்திகள் தரையிறங்குவதற்கு இடமில்லாமல் சிரமப்படுகின்றன. மழை வெள்ளத்தில் வீதிகளும் பாலங்களும் விவசாய நிலங்களும் அள்ளுண்டு சென்றுள்ளன. பெருமளவு கால்நடைகளும் இந்த வெள்ளத்தில் பலியாகியுள்ளன.
எகிப்தில் 37 இஸ்லாமியவாதிகளின் மரணத்துக்காக 4 போலீஸ்காரர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை மேன்முறையீட்டு நிறுவனம் ஒன்று தள்ளுபடி செய்திருக்கின்றது. சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒரு போலீஸ் வேனில் இவர்கள் அனைவரையும் அடைத்து அவர்கள் மீது கண்ணீர் புகையும் பிரயோகிக்கப்பட்டதால் அவர்கள் மூச்சு திணறி இறந்து போயிருந்தார்கள். அதில் ஒரு போலீஸ்காரருக்கு 10 வருட சிறையும் ஏனையவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறையும் வழங்கப்பட்டது. 4 இப்பொழுது பதவி ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக ஜூலையில் இருவர் பலியாக காரணமான வன்சைகளை தூண்டியதற்காக தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் தலைவர்கள் 10 பேருக்கு மற்றும் ஒரு நீதிமன்றத்தால் மரண தண்டனை வழங்கப்பட்டது.
கொங்கோ ஜனநாயக குடியரசில் தெற்கு தீவு கிழக்கு மாநிலத்தில் ஆயுதாரிகள் குறைந்தது 27 பேரை கொன்றிருப்பதாக நேயல் கண்டவர்கள் கூறுகின்றனர். முத்தூரிலி நகரில் நேற்றிரவு கொல்லப்பட்டவர்களிடையே குறைந்தது 8 சிறார்களும் 14 பெண்களும் உள்ளதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். உள்ளூர் திருச்சபை ஒன்றிலும் வீடுகளிலும் பலர் துப்பாக்கியால் சுடப்பட்டும் கத்திக்குத்துக்கு உள்ளாகியும் எரிக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருப்பதாக சம்பவ இடத்தில் இருந்த ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையின் படப்பிடிப்பாளர் ஒருவர் கூறினார். கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாஃபால் லீரோ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். மந்தை கடத்தலுக்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக பிராந்திய அதிகாரி ஒருவர் கூறினார்.
கடல் நீர்மட்ட அதிகரிப்பால் பசிபிக் கடலில் அமைந்திருக்கின்ற மார்ஷல் தீவுகளை சுட்டவர இரண்டாம் உலகப் போரில் உயிர்நீத்த படையினரின் புதைகுழிகளில் உள்ள சடல எச்சங்கள் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. ஜெர்மனியின் ஐநாவின் காலநிலை குறித்த பேச்சுக்களின் பொழுது உரையாற்றிய இந்த தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் டானி டெப்ரம் அவர்கள், ஜப்பானிய சிப்பாய்களது என்று நம்பப்படுகின்ற 26 படையினரது எலும்புகளை கொந்தளித்து வந்த கடலைகள் அடித்துச் சென்றதாக கூறியிருக்கின்றார். காலநிலை மாற்றம் என்பது தமது மக்களின் வாழ்வை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான விஷயம் என்றும், அது ஒரு பெரும் பிரச்சனை என்றும், அது குறித்து அவசர நடவடிக்கை தேவை என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் சிக்கலான விஷயங்களை அணுகி செய்தி சேகரிப்பது குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் எனும் அமைப்பால் ஊடகவியலாளர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு பயிலரங்கு சில கடும்போக்குவாதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்த பயிலரங்கு ஒன்று ஆர்ப்பாட்டக்காரர்களினால் இன்று நீர்கொழும்பில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் இலங்கை கிளையினரால் கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் புலனாய்வு ஊடக அறிக்கையிடல் தொடர்பில் நடத்தப்பட்ட 4வது பயிலரங்கு இதுவாகும். 2வது தடவையாக இந்த பயிலரங்கு இன்று தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த மே மாதம் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள மின்னேறியா என்ற இடத்தில் ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட போது அங்கு வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த பயிலரங்குக்கு எதிராக கோஷம் எழுப்பி பயங்கரவாதத்தை மீண்டும் உருவாக்குவதற்கான கருத்தரங்கே நடத்தப்படுவதாக கூறி அதனை தடுத்திருந்தனர். அந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து அந்த ஹோட்டல் நிர்வாகமும் போலீசாரும் அந்த பயிலரங்கை நடத்துவதற்கு பாதுகாப்பு இல்லை என கூறி நிறுத்தச் செய்திருந்தனர். இதனையடுத்து இன்றைய இந்த பயிலரங்கு நேற்று நீர்கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு என்ன நடந்தது என்று இந்த பயிலரங்கில் வளவாளராக பங்கு பற்றியிருந்த துஷ்யந்தினி கனகசபவதி பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
5 போல ஹோட்டல் பொது முகாமையாளர் ஏனைய ஊழியர்களுடன் வந்து வெளியில் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடப்பதாகவும், அவர்கள் உள்ளுக்கு வந்து இந்த பயிற்சினரையை குழப்ப முயற்சி செய்ய இருப்பதாகவும், இந்த பயிற்சியை உடனடியாக நிறுத்தும்படியும் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து போலீசார் வந்து இதை நிறுத்துமாறும், இல்லாவிட்டால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளுக்கு வந்து இதை குழப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் போலீசார் நம்மிடம் தெரிவிக்கிறார். பயிற்சியாளர்களுக்கும் பயிற்சிவிப்பாளர்களுக்குமான பாதுகாப்பு தங்களால் வழங்கப்படும் ஒரு அளவு தூரத்துக்கு, அதன் பின்னர் எங்களை இதிலிருந்து, அதாவது இந்த ஹோட்டலில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து பயிற்சி நிறைய கைவிடப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் எங்களால பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியில போக முடியாமல் உள்ளது. இன்னும் இந்த ஹோட்டல்ல தான் நிற்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு எந்த ஹோட்டலுக்கு போறது, போனாலும் வெளியில என்ன நடக்கும் என்றது தெரியாது என்றால் போலீசார் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டனர்.
ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டது சத்தமிட்டதையோ ஆர்ப்பாட்டம் செய்தது உங்களால கேட்க முடிஞ்சதா? என்ன சொன்னாங்க?
டாலர்ஸுக்கு நாட்டை விற்பதாகவும், தேச துரோகிகளாக செயற்படுவதாகவும், முக்கியமாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் இலங்கை காரியாலயத்தில் வேலை செய்யும் 3 நபர்களின் படங்கள் தாங்கிய ஸ்லோக அட்டைகள் சிங்கள மொழியில் அவர்களால் ஏந்தி வரப்பட்டு இருந்தது. அதை தவிர பேனர்களும் அவர்கள் கையில் காணப்பட்டன. 100-200 இடைப்பட்ட ஆட்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருந்தனர். ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் வந்து முன்னாள் படையினரின் சங்கம், அவர்களால் உருவாக்கப்பட்ட நல்லிணக்கத்திற்கான ஒரு அமைப்பு என்றுதான் இருந்தது
என்றார் துஷ்யந்தினி கனகசபாபதி பிள்ளை அவர்கள். இந்த சம்பவம் குறித்து பிபிசிக்கு கருத்து வெளியிட்ட டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இலங்கைக்கான முகாமையாளர் ஷன் விஜய் துங்கு அவர்கள், இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமானது ஏற்கனவே நன்கு திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்டிருந்ததை காண முடிந்தது என கூறினார். இதை பற்றி காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்குக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றதை உறுதிப்படுத்தினார். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற நீர்கொழும்பு காவல்துறையினர் இருதரப்பினருக்கும் இடையில் பேச்சுக்கள் நடத்தியிருந்தார்கள். எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையில் எந்தவிதமான மோதல்களோ கைகலப்போ எதுவுமே ஏற்படவில்லை. ஊடகவியலாளர்களுக்கும் அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அவசியமான பாதுகாப்பை வழங்குமாறு நாங்கள் நீர்கொழும்பு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். தேவையான பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் போர்க்காலத்தில் காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஆணைக்குழு இதுவரை தம்மிடம் சாட்சியம் அளித்தவர்கள் யாரும் பாதுகாப்பு குறித்த அச்சங்களை வெளியிடவில்லை, தேவைப்பட்டால் அவர்கள் ரகசியமாகவும் சாட்சியங்களை பதிவு செய்யலாம் என்று அதன் செயலாளர் நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமாரிடம் தெரிவித்துள்ளார். அவரது செய்திக்குறிப்பு.
வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தவர்கள் எவரும் தங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவோ அல்லது பாதுகாப்பு கோரியோ இதுவரை முறைப்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என்று ஜனாதிபதி ஆணைக்குழு கூறுகின்றது. இலங்கையில் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சட்டம் அமுலில் இல்லை. இந்நிலையில் சாட்சிகளின் பாதுகாப்பு தொடர்பாக ஆணைக்குழுவிடம் கேட்டபோது இந்த சட்டம் அமுலில் இல்லாவிட்டாலும் அது ஆணைக்குழு முன்னிலையிலான சாட்சிகளுக்கு இடைஞ்சலாக அமையாது என்கின்றார் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச. ஆணைக்குழுவின் விசாரணைகள் வெளிப்படையாகவே அதாவது பகிரங்கமாகவே நடைபெறுகின்றது. சாட்சிகளின் பாதுகாப்பு தொடர்பாக சிலர் இடையிடையே கேள்வி எழுப்புகின்றார்கள். இதுவரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு என ஆணைக்குழுவின் விசாரணைகள் நடைபெற்றுள்ளது. சாட்சி அளித்த எவரும் இதுவரை தங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக முறைப்பாடுகள் எதுவும் செய்யவில்லை. நாம் பகிரங்கமாகவே விசாரணைகளை நடாத்துகின்றோம். வெளிப்படையாக சாட்சி அளிக்க சாட்சியொருவர் தயங்கினால் தேவைப்பட்டால் ஆணைக்குழு முன்னிலையில் ரகசியமாக சாட்சியமளிக்க வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அது ஒருபோதும் வெளிவர மாட்டாது. இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் காத்தாங்குடி பிரதேசத்திற்கான 2 நாள் அமர்வு இன்றுடன் முடிவடைந்தது. 110 பேர் ஆணைக்குழு முன்னிலையில் தோன்றி சாட்சியமளித்தார்கள்.
நீ அவர்கிட்ட அக்கம்பக்கத்தில் இருந்த பொம்பளையில் சொன்னாங்க, இப்படி எழுதிட்டியாக்கள் தான் வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. நாங்களும் தேடாத விடம் இல்லை, எல்லா விடமும் தேடி பார்த்தோம். இந்திய படம் அப்போ தான் ஆரம்பம் வந்திருக்கு. இந்திய படைக்கு நாங்கள் ஓடி வந்து சொன்னோம், இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கே வந்து பாருங்கன்னு சொல்லி இந்திய படைக்கிட்ட. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் அதிகாரம் இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் அதிகாரம் தரலன்னு சொல்லி இந்திய படைக்காரர்கள் சொன்னாங்க.
பள்ளி வாசலுக்கு எல்லாரும் கூடியிருந்த சமயம் கண்ணை கட்டிட்டு வந்த ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அவருக்கு மரண தண்டனை விச்சிட்டோம், நீங்கள் உங்களோட மார்க்க கடமையில் செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ எங்களோட குடும்பத்தாக்கள் எல்லாரும் வந்து அந்த குழுவிட்ட கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட பொடியே தாங்க, அவர் செஞ்ச தவறன்னு கேட்டதுக்கு அவரை தாங்க தானம் செஞ்சிட்டோம், இல்லாட்டி அதை ஏதோ செஞ்சிட்டோம், பொடி எடுக்கலான்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் இருந்த இயக்கங்கள் சம்பந்தமாக பார்க்கக்குள்ள IPRLF, டெலோ, ஃபுளோட் போன்ற அந்த அமைப்புகள், LTT எல்லாம் இருந்துச்சு. 4 இயக்கங்களில் ஒரு இயக்கத்தை சேர்ந்த இதாக தான் அவர் கடத்தி கொல்லப்பட்டிருக்கணும் என்றுதான் எங்களோட ஊகம்.
என தமது சாட்சியம் பற்றி BBC தமிழோசையுடன் பேசிய சாட்சிகள் குறிப்பிட்டனர். இந்த விசாரணையின் போது ஒருவர் ரகசியமான முறையில் சாட்சியம் அளித்தார் என்றும் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச கூறுகின்றார்.
குருக்கால் மதம் கினிஸ்தானேதி வலதாரத்தில் மினி 163 வெடிய சாட்சி இதை பார்த்தோனே.
2 நாட்கள் நடைபெற்று முடிந்த இந்த விசாரணைகளின் போது கூடுதலான சாட்சிகள் விடுதலை புலிகளுக்கு எதிராகவே முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள். குறிப்பாக 1990 குறுக்கல்மடம் என்னும் இடத்தில் 163 பேர் சடலமாக புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாகவே கூடுதலான சாட்சிகள் சாட்சி அளித்தார்கள். இதனை ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது, தேவையான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் சிறுவர்களில் 1/3, வளர்ந்தவர்களில் 1/4 இரும்புத்தட்டு குறைபாடினால் ஏற்படும் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநாவுடன் சேர்ந்து சுகாதார அமைச்சு நடத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மலையக தோட்டப்புறங்களிலும் வடக்கு கிழக்கில் முன்னாள் போர் வலயங்களிலுமே கூடுதலான சிறார்களும் கர்ப்பிணி பெண்களும் ஊட்டச்சத்து குறைவு மற்றும் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்த சமுதாய மருத்துவ நிபுணர் டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் அவர்களிடம் இது பற்றி பேசினார் ஜெயபிரகாஷ்.
இந்த குருதிச்சோகையானது அதிகரித்த அளவில் குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகளிலும் மற்றும் கர்ப்பிணி தாய்மார் மத்தியில் அதிக அளவில் இலங்கையில் இன்று காணப்படுகிறது. முக்கியமாக பெருந்தோட்ட பகுதிகளிலும் மற்றது இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் தான் அதிகமாக காணப்படுகிறது. அண்மை கால தரவுகள் வந்து இலங்கையை பொறுத்தவரையில் 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 25% பிள்ளைகள் நிறை குறைந்த தன்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக காட்டுகிறோம். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது 40% அதிகமாக காணப்படுகிறது. அதே வேளையில் வளர்ச்சி குறைந்த ஒரு பிள்ளைகளின் நிலைமை அது வந்து நுவரெலியா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 23 செமெண்ட், அதாவது நாளில் ஒரு பிள்ளை வந்து அவ்வாறாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குருதிச்சோகையானது கிட்டத்தட்ட 27% கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படுகிறது. மொத்தமாக பார்த்தால் வடக்கு பகுதியில் இந்த பெருந்தோட்ட பகுதிகளிலும் இந்த மந்த போசனை மற்றும் குருதிச்சோகையானது அதிக அளவு தாக்கத்தை காட்டுகிறது.
இலங்கையின் சுகாதார அமைச்சு இந்த மந்த போசனை மற்றும் குருதிச்சோகை தொடர்பான ஆய்வுகளை நடத்தியிருந்தது அண்மையில். அதில் இந்த குருதிச்சோகை அதிகரிப்புக்கு என்ன காரணம் என்று கண்டறிந்திருக்கிறதா?
இதனுடைய அடிப்படை காரணம் வந்து வறுமை. பொருளாதாரம் மேம்படாத வரையில் இந்த மந்த போசனையும் குருதிச்சோகையும் அந்த அந்த பகுதிகளில் காணப்படுவது தவிர்க்க முடியாது. உலக வங்கியினால் ஒரு ஃபுட் சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அது வந்து இந்த ஜனவரியில் அவர்கள் ஏதோ காரணங்களுக்காக அதை நிறுத்தி விட்டார்கள். அப்ப அதை தொடர்ந்து மீண்டும் இந்த மந்த போசனை நிலைமை மேலும் அதிகரிப்பதற்குரிய அபாயகரமான நிலைமை காணப்படுகிறது.
இலங்கை வந்து ஒரு கடந்த கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்த போதிலும் சுகாதாரத்துறையில் ஓரளவு ஒரு முன்னேற்றம் கண்ட ஒரு நாடுதான் என்று பொதுவாக ஒரு பார்வை இருக்கிறது.
பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எத்தனை வீதமானோர் இந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள் அப்படி என்று பார்க்கல, காலங்காலமாக இந்த நுவரெலியா போன்ற பெருந்தோட்ட பகுதிகளில் வந்து குருதிச்சோகையும் இந்த குருதிச்சோகையினால் ஏற்படும் இன்னொரு உழவு வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்படும் கர்ப்பிணி தாய்மார் மரண வீதம். இது ரெண்டும் தொடர்ச்சியாக உயர்வாகவே இருக்கிறது.
நுவரெலியா மாவட்டத்தில் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார் இறப்பு வீதம் எந்த அளவுக்கு இருக்கிறது டாக்டர்?
ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னர் வரையில் ஆன புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் நுவரெலியா மாவட்டம் வந்து தொடர்ச்சியாக மிகவும் அதிகரித்த கர்ப்பிணி தாய்மார் மரண வீதத்தை கொண்டிருந்தது என்பதை நான் உறுதியாக கூற முடியும். இலங்கையின் சராசரி உயர்வாக இருப்பது என்பது வேறு கதை. ஆனால் குறிப்பாக சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் என்று வந்து இந்த பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கிறது.
இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சு என்ற ரீதியில் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது?
ஒருவர் கர்ப்ப காலத்தில் அந்த அரசாங்க கிளினிக்களுக்கு சென்றால் அவர் வந்து தன்னுடைய குருதிச்சோகை எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பவும் சில இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் வந்து இத்தகைய சேவைகள் வந்து உரிய தகுதி வாய்ந்த மருத்துவரனால் வழங்கப்படுவதில்லை. அது மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார். இந்த குருதிச்சோகை அயன் டெபிஷியன்சி அனீமியா வந்து ஒரு இலங்கையின் முக்கியமான சுகாதார பிரச்சனை என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அது வந்து ஒரு முக்கியமான படி, அதாவது பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளுவது. குருதிச்சோகையும் இந்த மந்த போசனையும் நாட்டை பல விதங்களிலும் பாதிக்கும். ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த சிறுவர்கள் வளர்ச்சி குன்றி எதிர்கால சமுதாயம் வந்து உயரம் குறைந்த அல்லது தளம் குறைந்த ஒரு சமுதாயமாக மாறலாம்.
டாக்டர் வல்லிபுரநாதன், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தின் முகாம்களில் இருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்பினை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்தவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ், பிறப்பு பதிவு ஆகியவற்றை செய்வதில் ஏற்பட்டிருக்கும் தாமதத்தால் குழந்தைகள் உட்பட சுமார் 17,000 மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தற்போது நாடற்றவர்களாக இருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழகத்தின் 25 மாவட்டங்களில் அமைந்திருக்கும் 110 முகாம்களில் தற்போது 66,000 அகதிகள் வசிக்கின்றனர். சுமார் 34,000 பேர் அரசிடம் பதிவு செய்து கொண்டு முகாம்களுக்கு வெளியில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் இங்கும் பதிவு செய்யப்படுவதோடு இலங்கை அரசின் ஆவணங்களிலும் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழகத்தில் இந்த பதிவு சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் எந்த அகதிகள் முகாமில் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் சென்னையில் வந்துதான் பதிவு செய்ய வேண்டும். முகாம்களுக்கு வெளியில் இருக்கும் அகதிகளும் இங்கே வந்துதான் பதிவு செய்ய வேண்டும். இந்த நிலையில் கடந்த 2010 ஆண்டு தமிழக அரசும் இலங்கை தூதரகமும் இணைந்து ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டன. அதன்படி மாவட்டங்களிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தி பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டு சான்றுகள் வழங்கப்பட்டன. 2010 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டு பிப்ரவரி வரை 5 மாவட்டங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த முகாம்களின் மூலம் இதுவரை 1216 பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடைசியாக 2012 ஆண்டு பிப்ரவரியில் சேலத்தில் நடந்த முகாமில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனைக்கு பிறகு இப்படி முகாம்கள் நடத்தப்படவில்லை. இதனால் இப்போது பிறப்பை பதிவு செய்ய வேண்டியவர்கள் சென்னைக்குத்தான் வர வேண்டியுள்ளது. தவிர துணை தூதரகத்திலும் ஒரு நாளைக்கு 5-6 பிறப்புகளைத்தான் பதிவு செய்ய முடிகிறது. இந்த நிலையில் இம்மாதிரி முகாம்களை நடத்துவது மிக அவசியமான ஒன்று என்கிறார் தமிழகத்தில் இலங்கை அகதிகளுக்கான மறுவாழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு கழகத்தின் நிறுவனரான எஸ் சி சந்திரகாசன்.
முகாம்களை நடத்துவதாக இருந்தால், அதாவது நடமாடும் சேவையாக இதனை நடத்தினால் அதிலே பெரும் நன்மை இருக்கின்றது. ஏனென்றால் பயணம் தவிர்க்கப்படும். அதை விட முக்கியமாக இந்திய அதிகாரிகள் இருப்பார்கள், அதாவது தமிழக வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் அதிலே கலந்து கொள்வார்கள். மேலதிகமாக இலங்கை தூதரக அதிகாரிகள் இருப்பார்கள். நாங்கள் மக்களை அழைத்து வருவோம், அவர்களை அணியமாக கொண்டு வருவோம். காலையில் போய் மாலையில் அவர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். மிக குறைந்த சுமையோடு அவர்கள் அந்த பணியை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே தான் நாங்கள் கூடுதலாக விரும்புவது நடமாடும் சேவையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் இலங்கை தூதரகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம்.
கடந்த மாதம் 23-24 தேதிகளில் மீண்டும் ஒரு சிறப்பு முகாமை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் அந்த முகாம் நடத்துவது தள்ளி போடப்பட்டது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 17,000 இலங்கை அகதிகள் பிறப்பு பதிவுக்காக காத்திருக்கும் நிலையில் துணை தூதரகத்தில் மட்டும் பதிவு நடைபெற்றால் இதற்காகவே அவர்கள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்கிறார் சந்திரகாசன். தவிர இவர்கள் இலங்கை திரும்பினால் கூட பிறப்புக்கான ஆவணங்கள் எல்லாம் இங்கிருப்பதால் இங்கேதான் வந்து அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அதுவரை அவர்களால் இலங்கையில் எந்த உரிமையையும் பெற முடியாது.
ஏதாவது ஒரு இடத்திலே அவர்களை நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்கள் என்ற உறுதிப்படுத்துங்கள் என்றால் அவர்களுக்கு ஆவணம் இருக்காது, கைது செய்யப்படக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்ததாக பள்ளியில் சேர முடியாது. அந்த பிறப்பு சான்று என்ற ஆவணம் கிடைத்தால்தான் பள்ளியில் அவர்கள் உடனடியாக சேர முடியும். அவர்களுக்கு நாளைக்கு ஓட்டுரிமை என்று வரும்பொழுது அதற்கும் தேவைப்படுகிறது. எந்த பணியாக இருந்தாலும் பிறப்பு பதிவு, குடியுரிமை ஆகிய இரண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் மனிதர்களே இல்லாத நிலை என்று கருதக்கூடிய அளவுக்கு பலவீனப்பட்டவர்களாக இருப்பார்கள்.
அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சம் புகுந்த இலங்கை தமிழ் பெற்றோருக்கு 1990களில் பிறந்தவர்கள் பலர் கூட இன்னும் பிறப்பை பதிவு செய்யவில்லை என்பதால் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட தங்கள் பிறப்பு குறித்த எந்த ஆவணமும் இன்றி இங்கே இருக்கின்றனர். இந்த 17,000 என்ற எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
நாளாந்தம் குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. அவை இந்த இலக்கத்தை கூட்டிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இதே முயற்சி நாங்கள் எடுக்க வேண்டும்.
மீண்டும் முன்பை போல மாவட்ட தலைநகரங்களில் பிறப்பு பதிவு முகாமை நடத்துவதுதான் இந்த பிரச்சனைக்கு தற்போது இருக்கும் ஒரே தீர்வு என்கிறார்கள் அகதிகளுக்கான மறுவாழ்வு பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள்.
பல சர்ச்சைகளுக்கு பிறகு செயல்பட தொடங்கிய கூடங்குளம் அணுமின் நிலையம் தனது முழு உற்பத்தி திறனை இன்று அடைந்துள்ளது. இதுகுறித்து மீண்டும் முரளிதரன்.
தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் யூனிட் இன்று பிற்பகலில் முழு உற்பத்தி திறனை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் சரியாக 1:20 அந்த அணு உலையின் முதல் யூனிட் 1000 MW மின்சாரத்தை உற்பத்தி செய்ததாக அந்த அணு உலையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தி உச்சகட்டத்தை எட்டிய போது எல்லா தொழில்நுட்ப அலகுகளும் திருப்திகரமாக இருந்ததாகவும் வரையறுக்கப்பட்ட அளவுக்குள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்திடம் தேவையான அனுமதிகளை பெற்ற பிறகு இந்த அணு உலையில் 100% மின் உற்பத்தி எட்டப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி கூடங்குளம் அணு உலையில் உற்பத்தி 900 MW எட்டிய நிலையில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்திடம் அடுத்த கட்டத்திற்கான அனுமதியை பெற்று இன்று 1000 MW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் தொழில்நுட்ப உதவியுடன் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுக்காவில் உள்ள கூடங்குளத்தில் சுமார் 13,000 கோடி ரூபாய் செலவில் 2 அணு உலைகள் கட்டப்பட்டுள்ளன. கூடங்குளம் அணு உலை இந்தியாவின் 21வது அணு உலை. இந்தியாவில் 1000 MW மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கும் ஒரே அணு உலை இது என கூடங்குளம் அணுசக்தி திட்டத்தின் வளாக இயக்குநர் சுந்தர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 1வது யூனிட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் 22 அதிகாலை 2:45 160 MW மின்சாரம் உற்பத்தி செய்து மத்திய மின்தொகுப்பில் இணைக்கப்பட்டது. இதுவரை 1900 மில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கும் இந்த அணு உலை இன்னும் வர்த்தக ரீதியான உற்பத்தியை துவக்கவில்லை.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சிவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். தமிழோசை இணையதளத்தில் தேனீக்களை பாதிக்காத வண்ணம் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கலாம் என்ற காணொலி காட்சி ஒன்று பிரசுரமாகியிருந்தது. இந்த காணொலி காட்சியை பற்றி எழுதும் பெரிய வளையம் நேயர் ரவிச்சந்திரன், இந்த காணொலியை பார்க்க முடியவில்லை, செய்தியை மட்டுமே படித்தேன். இந்த காணொலி உயர்தரமான MP4 வடிவில் உள்ளிருக்கிறது. மேலும் 3GP யிலும் இருந்தால் அனைத்து கைபேசியிலும் காணலாம். சாதாரண கைபேசியில் பார்க்க முடியவில்லை, அதனால் 3GP கொடுத்தால் அனைவரும் பதிவிறக்கம் செய்து பயனடைவார்கள் என்கிறார். நன்றி. இது குறித்து கவனத்தில் எடுக்கிறோம். மற்ற கடிதங்களை பார்க்கலாம்.
ஆம், மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மருத்துவர்களுக்கு அன்பளிப்புகள் தந்து மருந்து விற்பனைகளை பெருக்குவது பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜேடி மூர்த்தி, மருத்துவர்களுக்கு செய்து தரப்படுகின்ற வசதிகள் பற்றிய செய்தி வியப்பு தந்ததை தவிர அதிர்ச்சியை தரவில்லை. இந்த கமிஷன் பணி செயற்பாடுகளால் தான் இந்தியாவில் பல துறைகளில் பிரச்சனைகள் என்றெழுகின்றார்.
தேர்தல் தோல்வி குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்த கருத்துக்கள் பற்றிய செய்தி பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், விஜயகாந்த் அவரது கட்சியின் தோல்விக்கு கூறிய காரணங்கள் வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேசியதில் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுக்கு 200 அல்லது 300 ரூபாய் என்று ஆளும் கட்சி பட்டுவாடா செய்தது என்று கூறப்படுகிறது. தமிழர்கள் எப்பொழுதுதான் சாராயத்துக்கும் 100-200 ஓட்டு போடுவதை நிறுத்துவார்களோ என்கிறார்.
இந்தியாவில் தொடரும் பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் சரோவர்ணன், இந்திய மண்ணுக்கு பாரதம் என்ற பெயரையும் செழிப்பை தரும் நதிகளுக்கு பெண்களின் பெயரையும் பஸ்களில் கோவில்களில் பெண்களுக்கு பேரளவில் இடமும் ஒதுக்கினால் மட்டும் போதாது, 13 வயது நிரம்பிய இளந்தலைகளும் 3 வயது நிரம்பிய பச்சிளம் குழந்தை கூட சுதந்திரமாக நடமாட முடியாதபடி இந்தியாவில் பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் கொடுமைக்கு உள்ளாவதை பார்க்கின்ற பொழுது இந்திய மண்ணையும் இங்கு மனித வடிவில் மிருகங்களாகவும் இரக்கமில்லாமல் வாழும் மருத்துவ ஊழியர்களையும் நினைத்து வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின், மெலனோமா சரும புற்றுநோய் சிகிச்சையில் ஊக்கம் தரும் முன்னேற்றம் பற்றி சிறப்பாக விளக்கியது அருமை. அதன் பின்னர் 560 ஒளியாண்டுகள் தூரத்தில் ராட்சத பூமி, பூமியை விட 17 மடங்கு பெரிதென அறிந்து பிரமித்து போனேன், இன்னும் பல விளக்கங்களை தந்தீர்கள் அருமை என்கிறார்.
அனைவருக்கும் அறிவிய நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான வேறுபட்ட மனங்களை மனித நாசி அறிய வல்லது என்ற செய்தி வியப்பை தந்ததாக கூறுகின்ற ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், மனித மூளையின் ஆற்றலிலும் 10% பயன்படுத்தப்படுவதாக ஒரு தகவல் இருக்கின்றது, மனித மூளையை மேலும் ஆராய்ந்தால் இன்னும் பல அரிய தகவல்கள் கிடைக்கலாம் என்று இருக்கின்றார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எழுதிய கடிதம் குறித்த செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகுத்தம்பி, தமிழக அரசியல் தலைவர்களான வைகோ ராமதாஸ் போன்றவர்கள் தனி ஈழம் அமைய வேண்டும் என்று பேசுகிறார்கள், இது பற்றி சம்பந்தன் ஜெயலலிதாவிடம் ஒன்றும் சொல்லவில்லையே, இப்படியான பேச்சுக்கள் உங்களுக்கு உடன்பாடானது தானா, நீங்கள் தமிழீழம் வேண்டுமென்று கேட்கிறீர்களா, அது சாத்தியமா, உங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை சம்பந்தன் அவர்கள் விளக்க வேண்டும் என்கிறார்.
திமுக சீரமைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கருணாநிதி அறிவித்திருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரமைக்க கருணாநிதி எதற்கும் மெனக்கெட தேவையில்லை, அவர் அவரையும் அவர் குடும்பத்தையும் சீரமைத்தால் போதும், பாரம்பரியமிக்க இயக்கத்தின் மரியாதை காப்பாற்றப்படும், எதிர்க்கட்சி ஆகிவிட்டால் கருணாநிதிக்கு எப்பொழுதுமே தமிழன் மீதும் தமிழர்கள் மீதும் பாசம் பொங்கிவிடும், இப்பொழுது பத்திரிகைகளின் மீது ஏதோ பாசம் வந்திருக்கின்றது, அவரது ஆட்சியில் மிரட்டப்படாத பத்திரிகைகளா, மக்கள் விவரமாகிவிட்டதால் வீண் பேச்சை விடுத்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்தால் கருணாநிதி பிழைக்கலாம் என்று எழுதியிருக்கின்றார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இணைப்பு சாத்தியமா என்பது குறித்து இடதுசாரி பகுப்பாய்வாளர் வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்களுடன் நாம் கண்ட பேட்டி பற்றி எழுதும் ஆடுதுறை நேயர் பாலாஜி, அரசே அனைத்து பொருளாதார இயக்கங்களையும் முன்னின்று நடத்த வேண்டும் என்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சிறிது நீர்த்து போகச் செய்து தனியாருக்கும் சிறிது பங்கு தரப்படலாம் என்பது சோசியலிசம். திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா பின் நவீனத்துவ சோசியலிச சித்தாந்த விளக்கமாக சில வரையறைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பதும் தவறில்லை என்ற நிலைக்கு வந்திருக்கிறார். வரட்டு வரட்டு என்று சித்தாந்தம் பேசுவதுதான் கம்யூனிசமும் சோசியலிசமும் என்கிறார்.
ஓய்வு பெற்ற IPS அதிகாரி நடராஜ் அதிமுகவில் சேர்ந்தது குறித்து எழுதுகின்ற மனமுடி தட்சிணாமூர்த்தி, இதுபோன்ற ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கட்சிகளில் சேர்வதால் கட்சியின் அடிமட்ட தொண்டனுக்கு தான் நஷ்டம், இவர்கள் பணி ஓய்வு பெற்ற பின்னர் ஓய்வூதியம் பெறுகின்றார்கள், சளிபிடித்தால் கூட அரச படம் தான் அவர்களுக்கு உதவி செய்கிறது, ஓய்வு பெற்ற பின்னர் இதுபோன்ற அதிகாரிகள் வேறு வேலைக்கு போனாலும் சரி அரசியலுக்கு போனாலும் சரி இவர்களுக்கு கொடுக்கப்படும் ஓய்வூதியம் போன்ற சலுகைகளை அரசு நிறுத்த வேண்டும் என்று இருக்கின்றார்.
சரி, இனி ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் சில நேயர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். உலக தொலைக்காட்சி போட்டி நிகழ்ச்சியான த வாய்ஸ் பாடகர் போட்டியின் இத்தாலிய வடிவ நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில் கத்தோலிக்க கன்னிகாஸ்திரி ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் விண்ணாங்கு எனும் நேயர், ஆசைகளை துறந்தவருக்கு இவ்வளவு பெரிய ஆசையா என்று கேட்கிறார்.
அமிர்தசரஸில் பொற்கோயிலுக்குள் சீக்கிய குழுக்கள் சண்டை என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற வாணி லம்போதர் எனும் நேயர், எங்கே பார்த்தாலும் மதச்சண்டை, ஏன் இந்த மதங்கள் உருவாகின, இப்படியான சண்டைகளை உருவாக்கி மக்களை அழிக்கவா என்று எழுதியிருக்கின்றார்.
இலங்கையின் பயிர் விதைகளின் இன்றைய நிலை மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் விதைகளுக்கான சட்டம் குறித்த பெட்டகம் பற்றி எழுதியிருக்கும் மதியழகன் எனும் நேயர், இலங்கை போன்ற சிறிய நாடுகளால் அந்நியரின் பொருளாதார படையெடுப்பை எதிர்கொள்ள முடியாது என்கிறார்.
இலங்கையில் கைதான தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டமை குறித்த செய்தி பற்றி கருத்தெழுதியிருக்கின்ற மதி மதி என்னும் நேயர், தலைக்கு வருகின்ற ஆபத்துக்கெல்லாம் ஈழத் தமிழன் தான் இறையா, சிங்கள அரசு சிறப்பாக செயலாற்றுகின்றது, முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கும் முடிந்தளவு தமிழர் வளங்களையும் தலைகளையும் விலை கொடுக்கின்றது, தென்பகுதி கடலெல்லாம் மீன்பிடிக்க வந்தார்கள் தமிழக மீனவர்கள், வடகடலில்தானே, அதை பற்றி உண்மையில் என்ன கவலை என்றே இருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதியிருக்கும் மற்றொரு நேயரான SP ராஜ், நரேந்திர மோடி எனும் பெரிய மீனுக்கு இலங்கையிலிருந்து வீசும் வலை இது. மீனுக்கு வலை வீசுபவர்களை பிடித்து விடுதலை செய்து வேறு எதற்கோ வலை வீசுகிறார்கள் இவர்கள். புரிந்து கொண்டால் சரி என்கிறார்.
திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை தோற்றது குறித்த சுய பரிசோதனை செய்து நீண்டகால திட்டம் குறித்தும் ஆராய்வோம் என்று தங்கம் தென்னரசு அவர்கள் செவ்வியல் கூறியது குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற சீமு நடராஜன் என்னும் நேயர், அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும், அதாவது அரசியலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடாது, புரிந்தால் சரி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
சரி சீவகன், நேரமாகிவிட்டது. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சிவகன். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.